பொருளடக்கம் இரண்டு. இறப்பிற்கு பின் மேல் உலகங்களுக்கு செல்லுது. ஆன்மீக தலத்தை எய்த தகுதியுடையவர்கள் அனைவருமே பொதுவாக யோகிகள் என அழைக்கப்படுகின்றனர். இருப்பினும் யோகிகளில் அதக யோகிகள், ஞான யோகிகள், தியான யோகிகள், பக்தி யோகிகள் என பலதரப்பட்ட யோகிகள் உள்ளனர். இவர்கள் அனைவரும் ஆன்மீக உலகத்திற்கு செல்ல தகுதி பெற்றவர்களே. யோகா என்றால் தொடர்பு கொள்ளுதல் என்று பொருள். யோக முறைகள் அனைத்தும் ஆன்மீக உலகுடன் நமக்கு தொடர்பு ஏற்படுத்தி தரவே உள்ளன. முந்தைய அத்தியாயத்தில் கூறியபடி நாம் அனைவரும் இறைவனுடன் நிரந்தரமாக தொடர்பு கொண்டவர்கள். ஆனால் தற்போது நாம் ஜட உலகை சேர்க்கையின் தூய்மை கேட்டால் பாதிக்கப்பட்டு இருக்கின்றோம். இப்பாதிப்புகளை தவிர்த்து ஆன்மீக உலகிற்கு திரும்பிச் செல்வதற்கான வழிமுறைகளே யோகம் எனப்படுகின்றது. யோகா என்ற பதத்திற்கு கூட்டுதல் என்ற மற்றொரு பொருளும் உண்டு. தற்போது நாம் இறைவனது ஸ்ரீ கிருஷ்ணனின் தொடர்பை இழந்து வாழ்கின்றோம். ஆனால் இறைவனாகிய ஸ்ரீ கிருஷ்ணரது தொடர்பை நமது வாழ்க்கையில் கூட்டிக் கொள்வோமாயின் நமது மானிட வாழ்க்கை முழுமை பெறுகின்றது. இறக்கும் சமயத்தில் மேற்கூறிய முழுமை நிலையை நாம் பெற வேண்டும். ஆகவே வாழ்நாள் முழுவதும் நாம் முழுமையான நிலையை அடைவதற்கு முயல்வோமாயின் இறக்கும் தருவாயில் இந்த ஜட சரீரத்தை அறவே விட்டுவிட வேண்டிய தருவாயில் யோகத்தின் பூரண நிலையை அடைய முடியும். பிராயேன காலே மனசா அசலினே பக்தா யுக்தோ யோக பலேன செய்வ பிருதுவோர் மத்திய பிராணம் அவேசிய சம்யக் சதம் பரம் புருஷம் உபேதி திவ்யம். இறக்கும் தருவாயில் உயிர் மூச்சாய் தனது இரு புருவங்களுக்கு மத்தியில் நிலைநிறுத்தி பூரண பக்தி சிரத்தையுடன் ஒருவர் புருஷோத்தமரான இறைவனை நினைவு கூறுவதில் ஈடுபடுவாராயின் அவர் சந்தேகமின்றி இறைவனுடைய இருப்பிடத்தை அடைகின்றார். கல்லூரியில் படிக்கும் மாணவன் குறிப்பிட்ட துறையில் 4 அல்லது 5 வருடங்கள் பயின்ற பிறகு தேர்வில் வெற்றி அடையும் பொழுது பட்டத்தை பெறுவது போல வாழ்க்கை எனும் பாடத்தை பற்றி நாம் வாழ்நாள் முழுது படித்து இறுதியில் இறப்பு எனும் பரீட்சையில் தேர்வு பெறுவோமாயின் நாம் ஆன்மீக உலகிற்கு அழைத்து செல்லப்படுவோம். இறக்கும் தருவாயில்தான் நாம் வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்த விதம் சோதிக்கப்படுகின்றது. எம் எம் வாவி ஸ்மரன் பாவம் ஏச்சந்தே கலைவரம் தம் தம் ஏவிதி கவுந்தேயா சதாதத் பாவ பாவித. இறக்கும் தருவாயில் ஒருவர் நினைவு கூறும் விஷயங்களுக்கு ஏற்பவே அடுத்த பிறவியில் அவரது சரீரம் அமைகின்றது என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. பகவத்கீதை 8வது அத்தியாயம் 6வது பதம். வாழ்க்கையில் பூரணத்துவம் அடைவதற்காகவே நாம் புரியும் செயல்கள் அனைத்தும் இறக்கும் தருவாயில் சோதிக்கப்படுகின்றன என வங்காள பழமொழி ஒன்று கூறுகின்றது. இறக்கும் தருவாயில் நாம் புரிய வேண்டிய செயல்கள் என்ன என்று பகவத்கீதை ஸ்ரீ கிருஷ்ணர் விளக்குகின்றார். தியான யோகம் பயில்வர்களுக்கு கீழ்கண்ட சுலோகங்களை ஸ்ரீ கிருஷ்ணர் மொழிகின்றார். யத் அஷரம் வேதவிதோ வதந்தி விசந்தி யத் எதையோ வீதராக யத் இச்சந்தோ பிரம்மச்சரியம் சரந்தி தத்ததே பதம் சங்கிரகேனே பரவசியதே சர்வதுவாராணி சம்யமிய மனோஹிருதி நிறுத்தியச்ச மூர்த்தினி ஆதாத்மன பிராணம் ஆஸ்திதோ யோகதாரணம். வேதங்களை கற்று உணர்ந்தவர்களும் ஓங்காரத்தை இடைவிடாது ஜபிப்பவர்களும் மற்றும் துறவரம் மேற்கொண்டு பெரும் தவம் புரிபவர்களும் பிரம்மஜோதியில் நுழைகின்றனர். இவ்வுயரிய நிலையை அடைய எண்ணிய சிலர் பிரம்மச்சரித்தை கடப்பிடுகின்றனர். அந்த முக்தி நிலையை அடைவதற்கான வழிமுறை என்ன என்பதை நாம் இப்போது உனக்கு விவரிக்கின்றேன். புலன் இன்பங்களினால் ஏற்படும் ஈடுபாடுகளை அறிவை தவிர்ப்பதே யோக நிலை ஆகும். புலன்கள் எனும் துவாரங்களை அனைத்து மூடி மனதை இதயத்தின்பாலும் மூச்சை உயிர் மூச்சை தலையின் உச்சியில் நிலைநிறுத்தும் போது யோக நிலையை எய்தலாம். பகவத்கீதை 8வது அத்தியாயம் 11-12. மேலே விவரிக்கப்பட்ட நிலை யோக முறையில் பிரத்யாகாரா என்று வழங்கப்படுகிறது. பிரத்யாகாரா என்றால் நேர் எதிர்மாறாக என்று பொருள்படும். இவ்வாழ்நாள் முழுவதும் நமது கண்கள் இந்த ஜட உலகை அழகை ரசிப்பதிலேயே ஈடுபடுகின்றன. ஆனால் இறக்கும் தருவாயில் நாம் பார்வை சக்தியை உள்ளிழுத்து உட்புற ஆன்மீக அழகை காண வேண்டும். அதே மாதிரியாக செவிகள் உலகின் பலவித சப்தங்களை கேட்டு பழகி போயிருக்கக்கூடும். ஆனால் இறக்கும் தருவாயில் ஆன்மீக ஓங்கார நாதத்தை உள்ளிருந்து கேட்க வேண்டும். ஓம் இதி ஏகாட்சரம் பிரம்ம வியாகரன் மாம் அனுஸ்மரன் யா பிரதியாதி பிரயாதி தேஜன் தேகம் ச யாதி பரமாம் கதீம். இந்த யோக முறையில் தன்னை நிலைநிறுத்தி கொண்டு புனிதமான ஓம் என்னும் அச்சரத்தை ஒழித்து கொண்டே புருஷோத்தமரான ஸ்ரீ கிருஷ்ணரை இடைவிடாது நினைத்தவாறு சரீரத்தை விட்டு உயிர் துறப்பவர் சந்தேகமின்றி ஆன்மீக உலகங்களை அடைகின்றார். பகவத்கீதை 8வது அத்தியாயம் 13வது பதம். இவ்வாறு பிற உலக நடவடிக்கைகளில் புலன்களை ஈடுபடுத்தாது இறைவனின் வடிவமான விஷ்ணுமூர்த்தி உருவத்தில் நிலைநிறுத்த வேண்டும். மனது இயற்கையாகவே எப்போதும் அலைக்கழித்து கொண்டு இருக்கின்றது. ஆனால் இதயத்திலே வீற்றிருக்கும் விஷ்ணுமூர்த்தியின்பால் மனதை நாம் நிலைநிறுத்த வேண்டும். இவ்வாறாக மனதை இதயத்திலே நிலைநிறுத்தி உயிர் மூச்சை சிகரத்துக்கு எடுத்துச் செல்லும் போது யோகத்தின் உன்னத நிலையை அடையலாம். இந்த தருவாயில் மேற்கூறிய உயரிய நிலை யோகி எய்துவாராயின் அடுத்து எங்கு செல்வது என்ற முடிவெடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஜடப்பிரபஞ்சத்தில் கணக்கற்ற கிரகங்கள் உள்ளன. அது மட்டுமின்றி ஜர சிருஷ்டிக்கு அப்பால் ஆன்மீக உலகம் ஒன்று இருக்கின்றது. இவ்விடங்களை பற்றிய தகவல் அனைத்தையும் யோகியில் வேத நூற்கிலிருந்து நன்றாக அறிந்திருப்பார். அமெரிக்கா செல்ல இருக்கும் ஒருவர் எவ்வாறு அவ்விடத்தை பற்றிய தகவல் அனைத்தையும் முன்கூட்டியே புத்தகங்களிலிருந்து படித்து அறியலாமோ அதே மாதிரி வேத நூல்களை படிப்பதன் மூலம் ஆன்மீக உலகங்களை பற்றிய விவரங்கள் அனைத்தையும் நாம் முன்கூட்டியே தெரிந்து கொள்ளலாம். உண்மையான யோகி இத்தகைய விவரங்கள் அனைத்தையும் பற்றி இருக்கின்றார். அத்தகைய யோகி தாம் விரும்பும் எந்த ஒரு கிரகத்திற்கும் எந்தவித விண்கலத்தின் உதவியுமின்றி செல்ல முடியும். வேற்று இயந்திரங்களின் மூலம் இதர கிரகங்களுக்கு செல்ல முயல்வது அங்கீகரிக்கப்பட்ட முறையல்ல. ஏராளமான பணம், காலம், முயற்சி ஆகியவற்றினால் விண்கலத்தை செலுத்தி ஓரிரு நபர்களை விண் உடையில் இதர கிரகங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். ஆனால் அது வாழ்க்கைக்கு ஒத்துவராத சிக்கலான முறையாகும். அது மட்டுமின்றி எந்திர சாதனங்களின் மூலம் ஜட உலகின் மற்ற கிரகங்களுக்கு செல்ல முடிந்தாலும் ஜட உலகிற்கு அப்பால் செல்லவே முடியாது. பொதுவாக தியான யோக முறையோ அல்லது ஞான யோக முறையோ தான் உயர் கிரகங்களுக்கு செல்லும் வழிமுறையாக சிபாரிசு செய்யப்பட்டு இருக்கின்றது. எப்படி இருப்பினும் ஜட கிரகங்களுக்கு செல்ல பக்தியோக முறையை பின்பற்ற தேவையில்லை. புருஷோத்தமரான ஸ்ரீ கிருஷ்ணனின் சேவர்கள் எந்த ஒரு ஜடகிரகத்துக்கு செல்ல விரும்புவதில்லை. ஏனென்றால் எல்லா ஜடகிரகங்களும் பிறப்பு, இறப்பு, மூப்பு, நோய் ஆகிய நான்கு வகை பிரச்சனைகளும் உண்டு. மேல் உலகங்களில் பூலோகத்தை விட வாழ்நாள் மிக அதிகமாக நீடித்திருப்பது உண்மையே. இருந்த போதிலும் அங்கும் ஒரு நாள் இறப்பு நிகழ்ந்தே தெரிகின்றது. ஜட உலகம் என்று நாம் குறிப்பிடும் போதெல்லாம் பிறப்பு, இறப்பு, மூப்பு, நோய் ஆகியவை நிகழும் கிரகங்களை குறிப்பிடுகின்றோம். மாறாக ஆன்மீக உலகம் என்று நாம் கூறும் போதெல்லாம் பிறப்பு, மூப்பு, நோய், இறப்பு ஆகிய துன்பங்கள் இல்லாத கிரகங்களே நாம் குறிக்கின்றோம். உண்மையான புத்தி கூர்மை படைத்தவர்கள் ஜட உலகத்தில் இருக்கும் எந்த கிரகத்திற்கும் தம்மை உயர்த்து கொள்ள முயலமாட்டார்கள். இயந்திரங்களின் உதவி கொண்டு மேல் உலகங்களுக்கு செல்ல நாம் முயலுவோமாயின் உடனடி இறப்பு சந்தேகமின்றி நிகழும். இதர உலகங்களில் உயிர் வாழ ஏற்படுத்தப்பட்டுள்ள சூழ்நிலைகள் நமது உலகத்தில் இருக்கும் சூழ்நிலிருந்து மிகவும் மாறுபட்டு இருப்பதே இதற்கு காரணமாகும். மாறாக யோக முறையின் துணையை கொண்டு நாம் மேல் உலகங்கள் செல்ல முயலுவோமாயின் அவ்வுலகங்களில் நுழைவதற்கு ஏற்றதான சரீரம் நமக்கு கிட்டும். இப்பூமியில் கூட இதற்கான உதாரணத்தை எளிதில் நாம் காணலாம். சமுத்திரத்தின் உள்ளே நம்மால் வாழ முடியாது. மீன் போன்ற நீர் உயிரினங்களும் நிலத்தில் வாழ முடியாது. இவ்வாறாக இப்பூமியில் கூட ஒவ்வொரு இடத்திலும் வாழ்வதற்கேற்றவாறு ஒரு குறிப்பிட்ட சரீரம் தேவைப்படுகிறது என்பதை நாம் காணுகின்றோம். இதே மாதிரியாக இதர உலகங்களில் வசிப்பதற்கும் அந்தந்த உலகங்களுக்கேற்ற சரீரம் நமக்கு இருக்க வேண்டும். பூமியில் 6 மாதம் கழியும் போது மேல் உலகங்களில் 1 நாள் கழிகின்றது. ஆகையினால் மேல் லோகங்களில் சரீரங்கள் பூமியில் வாழ்வதை விட அதிக நாட்கள் வாழ்கின்றன. இதன் காரணமாகவே மேல் உலகங்களில் வாழ்பவர்கள் இவ்வுலக கணக்குப்படி 10,000 வருடங்கள் வரை உயிர் வாழ்கின்றனர் என வேத நூல்கள் கூறுகின்றன. இத்தகைய நீண்ட வாழ்நாள் இருந்த போதிலும் அங்கு ஒரு நாள் இறப்பு நிகழ்ந்தே தெரிகின்றது. ஒவ்வொரு லோகத்தின் வாழ்க்கை சூழ்நிலைக்கு ஏற்றவாறு வாழ்நாள் 20,000 வருடங்கள், 50,000 வருடங்கள் அல்லது லட்சக்கணக்கான வருடங்கள் என நீடிக்கலாம். ஆனால் ஜட உலகில் வாழ்நாள் எவ்வளவு நீண்ட போதிலும் அதன் ஒவ்வொரு தினமும் இடைவிடாது கணக்கிடப்படுகிறது. இறுதியில் இறப்பு சந்தேகமின்றி நிகழ்கிறது. அப்படியானால் இறப்பின் பிடியிலிருந்து நாம் எவ்வாறு விடுபடலாம்? இதுவே பகவத்கீதையில் போதிக்கப்படும் பாடமாகும். பகவத்கீதை 2:20, 2வது அத்தியாயம், 20வது பதம். நா ஜாயத்தே மிரியதே வாகாதாசின் நாயம் பூத்பா பவிதா வா நா பூய அஜோ நித்யோ சாஸ்வதம் அயம் புராணோ நா ஹன்யதே ஹன்யமானே சரீரே. ஆத்மாவிற்கு பிறப்பும் இறப்பும் கிடையாது. முற்காலத்தில் இல்லாமலும் இல்லை. வருங்காலத்தில் இல்லாமல் இருக்கப் போவதும் இல்லை. ஆத்மா ஆதி அந்தமற்றது, சாஸ்வதமானது, எப்பொழுதும் நிலைத்திருப்பது, பழமையானது. இந்த சரீரம் அழியும் பொழுது ஆத்மா அழிவது இல்லை. நாம் ஆத்மாக்கள், நாம் என்றும் சாஸ்வதமானவர்கள். அப்படியாயின் நமக்கு ஏன் பிறப்பு மற்றும் இறப்பு நிகழ வேண்டும்? இக்கேள்வியை கேட்பவரையே புத்திசாலி என நாம் கருத வேண்டும். கிருஷ்ண பக்தி வாழ்க்கையை மேற்கொண்டவர்களை நாம் மிக மிக புத்திசாலிகள் என கருத வேண்டும். ஏனெனில் இறப்பு நிகழும் எந்த ஜட உலக கிரகத்திலும் நுழைவதற்கு அவர்கள் ஆர்வம் கொள்வதில்லை. ஈஸ்வர பரமகிருஷ்ணா சச்சிதானந்த விக்கிரகா சத் என்றும் பதம் சாஸ்வதத்தை குறிக்கின்றது. சித் என்னும் பதம் பூரண அறிவை குறிக்கின்றது. ஆனந்தம் என்ற பதமும் அளவில்லாத ஆனந்தத்தை குறிக்கின்றது. ஸ்ரீ கிருஷ்ணரே எல்லா இன்பங்களுக்கும் இருப்பிடமாவார். ஸ்ரீ கிருஷ்ணருடைய சொந்த உலகமான கிருஷ்ணலோகத்திற்கோ அல்லது ஆன்மீக உலகத்தில் இருக்கும் கணக்கற்ற ஆன்மீக உலகங்களில் ஒன்றிற்கோ இவ்வாழ்க்கைக்கு பிறகு செல்வோமாயின் அதே மாதிரி சச்சிதானந்த சரீரத்தை நாமும் பெறுவோம். ஆகவே இவ்வகையில் கிருஷ்ண உள்ளுணர்வு நிலையை மேற்கொள்வதன் இறுதி நோக்கம் ஜட உலகிற்குள்ளே இருக்கும் பலவித மேல்லோகங்கள் ஒன்றிற்குள் நுழைய முயலும் மற்றவர்களின் நோக்கத்திலும் மிகவும் வேறுபட்டதாகும். ஒவ்வொருடைய ஆத்மாவும் மிகச்சிறியதொரு ஆன்மீக பொறியாகும். இந்த ஆன்மீக பொறியை கபாலத்தின் உச்சிக்கு கொண்டு செல்வதே யோகத்தின் உன்னத நிலையாகும். இந்நிலையை யோகி அடைவாராயின் அச்சமயத்தில் அவரது விருப்பத்திற்கேற்ப அவரால் ஜட உலகத்தின் எந்த ஒரு குறிப்பிட்ட லோகத்திற்கும் செல்ல முடியும். இப்பூமியில் பயணிகள் நியூயார்க், கனடா என்று பலவித நகரங்களுக்கு எளிதில் செல்வதைப் போல சந்திர லோகத்தை பற்றியோ அல்லது அதற்கு மேற்பட்ட உலகத்தை பற்றியோ தெரிந்து கொள்ளும் அவா அத்தகைய யோகிக்கு இருக்குமாயின் அவர் எளிதில் அங்கு செல்ல முடியும். இவ்வுலகில் எல்லா தேசங்களிலும் விசா மற்றும் சுங்க கட்டுப்பாடு முறைகள் இருப்பதைப் போல ஜட உலகில் எல்லா கிரகங்களிலும் பிறப்பு, மூப்பு, வியாதி, இறப்பு ஆகிய நான்கு சம்பவங்கள் நிகழவே செய்கின்றன. ஓம் இதி ஏகாட்சரம் பிரம்மா. இறக்கும் தருவாயில் ஆன்மீக ஒளி அதிர்வு அனைத்திற்கும் வித்தாக விளங்கும் ஓம் அல்லது ஓம்காரத்தை யோகியான உச்சரிக்கலாம். யோகி இந்த அச்சரத்தை உச்சரித்தவாறு ஸ்ரீ கிருஷ்ணரை அல்லது விஷ்ணுவின் நினைவு கூறுவாராயின் மாம் அனுஸ்மரன் சந்தேகமின்றி மிக உன்னத நிலை அவர் பெறுகின்றார். விஷ்ணுவை மனதில் அலைபாயாது நிலைநிறுத்துவதே யோகமாகும். அருவவாதிகள் தமக்கு தோன்றியவாறு இறைவனின் உருவத்தை மனதில் கற்பனை செய்து கொள்கின்றனர். ஆனால் வைஷ்ணவர்கள் எனப்படும் உருவவாதியில் இவனுடைய உருவத்தை கற்பனை செய்வது இல்லை, உண்மையாகவே பார்க்கின்றனர். கற்பனை செய்தாலும் சரி அல்லது நேரடியாக பார்த்தாலும் சரி இரண்டு பட்சத்திலும் இவனுடைய ரூபத்தில் மனதை செலுத்த வேண்டும். அனன்ய சேதா சததம் யோமாம் ஸ்மரதி நித்யச தஸ்யாகம் சுலப பார்த்த நித்ய யுக்தச யோகின. பிருதாவின் புத்திரனே, வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலும் என்னுடைய சேவையில் ஈடுபடுவர் என்னை இடைவிடாது நினைவு கூறுவதால் அவர் என்னை எளிதில் அடைகிறார். பகவத்கீதை 8:14. பகவத்கீதை பொறுத்த அளவிலாவது நிரந்தரமற்ற வாழ்க்கை, நிரந்தரமற்ற இன்பங்கள், நிரந்தரமற்ற வசதிகள் ஆகியவற்றில் நாட்டம் கொள்பவர்கள் புத்திசாலிகள் அல்ல என்பதை அறியலாம். பகவத்கீதின் கருத்துப்படி அற்ப புத்தி வாய்ந்தவர்களே நிரந்தரமற்ற விஷயங்களில் நாட்டம் கொள்கின்றனர். ஆத்மாவையே நாம் நிரந்தரமானவர்கள். ஆதலினால் நிரந்தரமற்ற விஷயங்களில் நாம் ஏன் நாட்டம் கொள்ள வேண்டும்? நிரந்தரமற்ற சூழ்நிலையை நம்மில் ஒருவரும் விரும்புவதில்லை. வாடகை வீட்டில் வசிக்கும் பொழுது வீட்டிற்கு சொந்தக்காரர் நம்மை வெளியேற சொல்லி வற்புறுத்துவாராயின் நாம் சந்தேகமின்றி வருத்தமடைவோம். ஆனால் அதே சமயத்தில் அதைவிட உயரிய ஒரு வீட்டிற்கு செல்லும் வாய்ப்பு இருக்குமாயின் நாம் வருத்தம் கொள்ள மாட்டோம். நாம் என்றும் நிரந்தரமாக வசிக்கும் இடத்தை இயல்பாகவே விரும்புகின்றோம். ஆத்மாவான நாம் நிரந்தரமானவர்கள் என்பதாலே இறப்பதில் நமக்கு விருப்பமில்லை. அதே மாதிரியாக ஒருவரும் வயோதிகத்தையும் நோய்வாய்ப்படுவதையும் விரும்புவதில்லை. ஏனெனில் இவை அனைத்தும் வெளிப்புற நிரந்தரமற்ற நிலைகளாகும். நோய்வாய்ப்பட்டு அவதியுற வேண்டிய அவசியம் இல்லாத போதிலும் சில சமயங்களில் நாம் நோய்வாய்ப்படவே செய்கின்றோம். அவ்வாறு நோய்வாய்ப்படுவோமாயின் அந்நோயை போக்க பாதுகாப்பான வாழ்க்கை முறைகளையும் மருந்துகளையும் ஏற்றுக்கொள்வதே சிறந்ததாகும். பிறப்பு, மூப்பு, நோய், இறப்பு ஆகிய நால்வகை பிரச்சனைகளை நாம் நோய்களுக்கு ஒப்பிடலாம். ஜட சரீரத்தின் காரணமாக இந்த நோய்கள் நமக்கு விளங்குகின்றன. ஆகவே எவ்வாறாவது ஜட சரீரத்தின் தொடர்பிலிருந்து நம்மை நாம் விடுவித்துக் கொள்வோமாயின் ஜட சரீரத்துடன் இணைபிரியாது நிற்கும் இந்த நால்வகை பிரச்சனையிலிருந்து நாம் விடுபடுவோம். நிலையற்ற இந்த சரீரத்தின் சம்பந்தத்திலிருந்து விடுபட ஓம் என்ற அச்சரத்தை உச்சரிக்க வேண்டும் என அருவவாதிகளுக்கு கிருஷ்ணர் அறிவுறுத்துகின்றார். இவ்வாறு உச்சரிப்பதன் மூலம் இந்த வாழ்க்கைக்கு பிறகு ஆன்மீக விண்வெளியில் உறுதியாக நுழையும் வாய்ப்பை மட்டும் பெறுகின்றனர். அவர்களால் அவ்விண்வெளியில் இருக்கும் கணக்கற்ற ஆன்மீக உலகங்களில் ஒன்றில் கூட நுழைய முடியாது. இவ்வாறாக ஆன்மீக உலகங்களுக்கு வெளியே பிரம்மஜோதியில் அவர்கள் இருக்கலாம். ஆன்மீக உலகம் சூரியனை போன்றது. பிரம்மஜோதி சூரிய ஒளியை போன்றது. ஆன்மீக விண்வெளியில் அருவவாதிகள் இரவுடைய பிரகாசமான பிரம்மஜோதியில் தங்கிவிடுகின்றனர். அருவவாதிகளின் ஆத்மாக்கள் ஆன்மீக பொறிகளாக பிரம்மஜோதியில் வைக்கப்படுகின்றனர். இவ்வாறாக பிரம்மஜோதியானது அளவில்லாத ஆன்மீக பொறிகளால் நிரப்பப்பட்டு இருக்கின்றது. இறைவனுடன் இரண்டரை கலத்தல் என்ற நிலை இதுவே என்பதை நாம் உணர வேண்டும். பிரம்மஜோதியில் ஆத்மாவானது கலக்கின்றது என்று கூறும் பொழுது பிரம்மஜோதியாக ஆத்மா மாறிவிடுகின்றது என நாம் நினைக்கக்கூடாது. பிரம்மஜோதியிலும் ஆத்மாக்கள் தனித்தன்மை சந்தேகமின்றி நீடிக்கின்றது. அருவவாதிகள் ஆன்மீக சரீரத்தை பெறுவதில் நாட்டமின்றி இருப்பதால் ஆன்மீக பிரகாசத்தில் ஒரு சிறிய ஆன்மீக பொறியாக அவர் வீற்றி இருக்கின்றனர். எவ்வாறு சூரிய பிரகாசமானது கணக்கற்ற சிறிய ஒளித்துகள்களின் சேர்க்கையாக இருக்கின்றதோ அதே மாதிரியாக பிரம்மஜோதியானது கணக்கற்ற ஆன்மீக பொறிகளின் சேர்க்கையே ஆகும். ஆனால் ஆத்மாக்களாகிய நமக்கு ஆனந்தம் தேவைப்படுகிறது. நிரந்தரமாக வாழும் நிலை ஏதுவதால் மட்டுமே நாம் திருப்தி அடைவோம். சத் எனும் நிரந்தரத்தை மட்டுமின்றி ஆனந்தத்தை விரும்புகின்றோம். நம் ஆத்மாவிற்கு நிரந்தர தன்மை, பூரண அறிவு, பூரண ஆனந்தம் ஆகிய மூன்று குணாதிசயங்கள் இருக்கின்றன. தம்முடைய தனித்தன்மையை மறந்து பிரம்மஜோதியில் பிரவேசிப்பவர்கள் பிரம்மஜோதியில் ஒன்றாக கலந்து விட்டோம் என்ற முழு அறிவில் சில காலம் வசிக்கலாம். ஆனால் அவர்களால் நிரந்தரமான ஆனந்தத்தை பெற முடியாது. தனிமையில் இன்பம் காண முடியாது என்பதே இதற்கு காரணமாகும். ஒரு அறையில் தனியாக இருக்கும் நபர் சிறிது நேரத்திற்கு வேண்டுமானால் ஒரு புத்தகத்தையோ படிப்பதோ அல்லது வேறு விஷயங்களை சிந்தனை செய்து கொண்டோ நேரத்தை கழிக்கலாம். ஆனால் வருடக்கணக்கில் அதே அறையில் எவராலும் தனிமையில் இருக்க முடியாது. அப்படி இருக்க நாம் எவ்வாறு நிரந்தரமாக தனிமையில் இருக்க முடியும்? எனவே இறைவனுடைய ஆன்மீக பிரகாசத்தில் பிரவேசிப்பவர்கள் மீண்டும் இதர ஆத்மாக்களுடன் கூடி வசிக்க ஜட உலகங்களுக்கு திரும்புவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்கின்றன. இதுவே ஸ்ரீமத் பாகவத்தின் தீர்மானமான கருத்தாகும். ஆகாயத்தில் பறக்கும் விண்வெளி வீரர்கள் கோடிக்கணக்கான மைல்களில் பறக்கலாம். ஆனால் விண்வெளியில் இன்னொரு கிரகத்தை கண்டுபிடித்து இறங்காவிடில் அவர்கள் ஒரு நாள் சந்தேகமின்றி மீண்டும் பூமிக்கு திரும்பியே ஆக வேண்டும். எவ்வாறாயினும் தங்குவதற்கு இடம் தேவைப்படுகிறது. அருவப்பாதையில் தங்க இடம் கிடைப்பதில்லை. மிக கடினமான முயற்சிகள் பின் ஆன்மீக விண்வெளியில் நுழையும் அருவவாதியின் ஆத்மா அருவ வடிவம் பெற்ற போதிலும் இறைவனின் பால் அன்பு கலந்த செயலில் ஈடுபட மறுத்ததன் காரணமாக மீண்டும் ஜட உலகிற்கு திரும்பவே செய்கின்றது என்று ஸ்ரீமத் பாகவதம் உணர்த்துகின்றது. ஆகையினால் இவ்வுலகில் வசிக்கும் வரை நாம் மூல புருஷராகிய ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சேவை புரிவது எவ்வாறு என்பதை கற்று அறிந்து பழகிக்கொள்ள வேண்டும். அத்தகைய பக்திபூர்வமான சேவையை நாம் முழுவதும் புரிந்து கொள்ளும் பொழுதே ஆன்மீக உலகங்களுக்கு நுழையும் தகுதியை பெறுகிறோம். ஆன்மீக விண்வெளியில் அருவவாதிகளது ஆத்மாவின் நிலை நிரந்தரமற்றது. ஏனெனில் தனிமையினால் ஏற்படும் விரக்தியின் காரணமாக பிறருடன் சேர்ந்து பழகும் ஆசையை அத்தகைய ஆத்மா காலப்போக்கில் பெறுகின்றது. இறைவனுடன் நேரடியாக பழகும் வாய்ப்பை பெறாத காரணத்தால் அத்தகைய ஆத்மா மீண்டும் ஜல உலகிற்கு திரும்பி அங்கு வாழும் மாயில் சிக்கிக்கொண்ட ஆத்மாக்களும் பழகிட நேருகின்றது. ஆகவே நம்முடைய உண்மையான நிலை என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அத்தியாவசியம் ஆனதாகும். நிரந்தர வாழ்க்கை, பூரணமான அறிவு, அளவற்ற ஆனந்தம் ஆகிய மூன்றையும் பெறுவதே நம்முடைய உண்மையான விருப்பமாகும். மிக நீண்ட காலம் பிரம்மஜோதியில் தனிமையாக வாழ நேரிட்டதால் அத்தகைய தனிமையில் நாம் எந்தவித இன்பமும் காண்பதில்லை. அத்தகைய சூழ்நிலையில் ஜட உலகத்தில் கிடைக்கும் இன்பங்களை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் கிருஷ்ண உள் உணர்வு வாழ்க்கை நிலையிலோ நாம் உண்மையான ஆனந்தத்தை நுகர்கின்றோம். ஜட உலகில் கலவி இன்பமே மிக உயர்ந்த இன்பம் என அனைவரும் ஒப்புக்கொள்கின்றனர். ஆன்மீக உலகினில் ஸ்ரீ கிருஷ்ணனுடன் நேரடியாக தொடர்பு கொள்ளும் போது நமக்கு கிட்டுகின்ற ஆன்மீக ஆனந்தத்தின் உருக்குலைந்த பிரதிபலிப்பே இவ்வுலகத்தில் நாம் பெறும் கலவி இன்பமாகும். ஆனால் ஆன்மீக உலகில் ஸ்ரீ கிருஷ்ணன் பெறுகின்ற இன்பம் இவ்வுலகில் நாம் பெறுகின்ற கலவி இன்பத்தை போன்றது என்ற தவறாக நாம் கருதக்கூடாது. சந்தேகமின்றி அது கலவி இன்பத்திலிருந்து மிகவும் மாறுபட்ட இன்ப நிலையாகும். ஆனால் இவ்வுலகில் நாம் பெறுகின்ற எல்லா சுகங்களும் ஆன்மீக உலகத்தில் அவற்றின் உண்மையுறில் இருந்தே ஆக வேண்டும். இல்லையெனில் அவற்றின் பிரதிபலிப்புகள் எவ்வாறு இவ்வுலகில் இருக்க முடியும்? இவ்வுலகில் கிடைக்கும் அனைத்தும் வெறும் பிரதிபலிப்புகளே. ஆனால் எல்லா இன்பங்களின் இருப்பிடமான ஸ்ரீ கிருஷ்ணரிடம் தான் நமது நிஜமான வாழ்க்கை உள்ளது. இறக்கும் தருவாயில் இறைவனுடைய இருப்பிடமான கிருஷ்ணலோகத்திற்கு சென்று ஸ்ரீ கிருஷ்ணன் நம்மை அர்ப்பணித்துக் கொள்ள இவ்வாழ்க்கையில் பழக்கப்படுத்திக் கொள்வதே சிறந்த வழியாகும். பிரம்ம சமிதை என்னும் வேத நூலில் ஸ்ரீ கிருஷ்ணர் மற்றும் அவருடைய உன்னத உலகத்தை பற்றிய விவரங்களை நாம் காணுகிறோம். சிந்தாமணி பிரகரஸ் ஆத்மசு கல்பவிருஷ லஸ்ஸா விருதேசு சுரபி அபிபாலயந்தம் லட்சுமி சகசரசத சம்பிரம சேவியமானம் கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. ஆன்மீக உலகத்தில் ஆசைகளை பூர்த்தி செய்யும் சக்தி வாய்ந்த லட்சக்கணக்கான கல்பத்திற்களால் சூழப்பட்டதும் ஆன்மீக இரத்தினங்களால் ஆயிரக்கணக்கான லட்சுமிகளால் அல்லது கோபிகளால் ஆழ்ந்த பக்தியுடன் செய்யப்படும் சேவைக்கு உரியவரும் சுரபிக்கள் எனப்படும் ஆன்மீக பசுக்களை மேய்க்கும் ஆதி புருஷரும் அனைவரது விருப்பங்களை பூர்த்தி செய்யும் புராதாரமான இறைவனாகிய கோவிந்தனை நான் துதிக்கின்றேன். பிரம்மசமிதை 5:29. இது கிருஷ்ணலோகத்தினை பற்றிய ஒரு வர்ணிப்பாகும். இவ்வுலகில் அவ்வுலகில் வீடுகள் சிந்தாமணி என கூறப்படும் அற்புத கற்களினால் செய்யப்பட்டு இருக்கின்றன. சிந்தாமணி ஸ்பரிசத்தை பெறும் எந்த வசுவும் உடனடியாக தங்கமாக மாறும். அவ்வுலகில் இருக்கும் கல்பத்திற்கள் எனப்படும் மரங்கள் எல்லா ஆசைகளையும் பூர்த்தி செய்யும் சக்தி வாய்ந்தவை. அம்மரங்களிலிருந்து நாம் விரும்புவதை பெறலாம். இவ்வுலகில் நாம் மாமரத்திலிருந்து மாம்பழத்தை மட்டுமே பெற முடியும், ஆப்பிள் மரத்திலிருந்து ஆப்பிள் மட்டுமே பெற முடியும். ஆனால் ஆன்மீக உலகெங்கிலோ எந்த ஒரு மரத்தில் இருந்தும் நமக்கு வேண்டியது எதையும் நாம் பெறலாம். அதே மாதிரியாக அங்கு இருக்கும் சுரவி என்று அழைக்கப்படும் பசுக்கள் அளவில்லாத பாலை சுரக்கின்றன. இவை அனைத்தும் வேத நூல்களிலிருந்து ஆன்மீக உலகை பற்றி நாம் பெறும் குறிப்புகளாகும். இந்த ஜட உலகில் வசிப்பதன் காரணமாக நாம் பிறப்பு இறப்பு போன்ற பல்வேறு துன்பங்களுக்கு பழக்கப்பட்டு விட்டோம். இவ்வுலகில் புலன்களை பெறுவதற்கும் அளிப்பதற்கும் பல வசதிகளை ஜட உலக விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கின்றனர். ஆனால் பிறப்பு இறப்பு மூப்பு வியாதி ஆகிய பிரச்சனைகளுக்கு அவர்கள் எந்தவித தீர்வையும் காணவில்லை. மூப்பு வியாதி இறப்பு பிறப்பு ஆகியவற்றை தடுப்பதற்கான இயந்திரங்களை அவர்களால் கண்டுபிடிக்க முடியாது. இறப்பை துரிதப்படுத்துவதற்கான சாதனங்கள் சிலவற்றை வேண்டுமானால் உற்பத்தி செய்யலாம், ஆனால் இறப்பை தடுப்பதற்கான சாதனங்களை உற்பத்தி செய்யவே முடியாது. ஆகவே உண்மையாகவே புத்தி கூர்மை வாய்ந்தவர்கள் பிறப்பு இறப்பு மூப்பு நோய் ஆகிய நால் வகை பிரச்சனைகளை லட்சணங்களாக கொண்ட ஜட உலக வாழ்க்கையில் நாட்டம் கொள்கின்றனர். இடைவிடாது சமாதியில் இருப்பவர் நித்திய யுக்தசே யோகின, வேறு எதன்பாலும் தனது கவனத்தை சிதறவிடுவதில்லை, எந்நேரத்திலும் சமாதி நிலையிலே இருக்கின்றார். அவருடைய மனமானது சற்றும் சிதறாது ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றிய சிந்தனைகளால் நிரப்பப்பட்டு இருக்கின்றது. அனன்ய சேத சததம், சததம் என்ற பதம் எல்லா இடங்களையும் எல்லா காலங்களையும் குறிப்பிடுகின்றது. இந்தியாவில் நான் பிருந்தாவனத்தில் வசித்து கொண்டு இருந்தேன். தற்பொழுது அமெரிக்காவில் வாசம் புரிந்து கொண்டு இருக்கிறேன். ஆகையினால் இப்போது நான் பிருந்தாவனத்தில் வசிக்கவில்லை என்று கருத வேண்டிய தேவையில்லை. ஏனெனில் பூலோகத்தில் சூழ்நிலை மாறிய போதிலும் இடைவிடாது நான் ஸ்ரீ கிருஷ்ணனை நினைத்து கொண்டு இருப்பேனாயின் எங்கிருந்த போதிலும் பிருந்தாவனத்திலே இருக்கின்றேன். எப்பொழுதும் இடைவிடாது ஸ்ரீகிருஷ்ணன் அவருடைய ஆன்மீக கிரகமான கோலோக பிருந்தாவனத்தில் வாழ்வதே ஸ்ரீ கிருஷ்ண உள் உணர்வு நிலை என்ற பதம் குறிக்கின்றது. அத்தகைய கிருஷ்ண உள் உணர்வு நிலை எய்தியவர்கள் இந்த ஜட சரீரத்தை துறப்பதற்காக மட்டுமே காத்து கொண்டு இருக்கின்றனர். ஸ்மிருதி நித்திய ச என்ற பதம் இடைவிடாது ஸ்ரீ கிருஷ்ணன் நினைவு கூறுவதை குறிக்கின்றது. கிருஷ்ணரை இடைவிடாது ஒருவர் நினைவு கூறுவாராயின் இறைவன் மிக எளிதில் அவரால் ஆட்கொள்ளப்படுகிறார். தத்யாகம் சுலப, நாம் இந்த பக்தியோக முறையின் மூலம் மிக எளிதில் ஆட்கொள்ளப்படுகின்றேன் என்று ஸ்ரீ கிருஷ்ணரே உரைக்கின்றார். இவ்வாறு இருக்க நாம் ஏன் பிரிதொரு முறையை மேற்கொள்ள வேண்டும்? ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்னும் மகாமந்திரத்தை நாம் தினமும் 24 மணி நேரம் உச்சரிக்கலாம். இந்த மகாமந்திரத்தை தெருவில், சுரங்கப்பாதையில், வீட்டில், அலுவலகத்தில் என்று எங்கு வேண்டுமானாலும் உச்சரிக்கலாம். இந்த மகாமந்திரத்தை உச்சரிப்பதற்கு எந்தவித வரியும் கிடையாது, மேலும் எந்த விதமான செலவும் கிடையாது. அப்படி இருக்க நாம் ஏன் இந்த மகாமந்திரத்தை உச்சரித்து பயன் அடையக்கூடாது?